கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் எபிரேயர் கடந்த நிருபம் 10:23.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. Hold fast your faith. உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். Hold fast of your faith. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். Let us hold fast the profession of our faith without wavering. அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். For he is faithful that promised. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எழுறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். அதில் உறுதியாக இருப்பது பைபிளில் முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. எண்டூரன்ஸ் இஸ் எ மேஜர் தீம் இன் த பைபிள். இந்த பைபிளில் மேஜர் தீம் என்னவென்றால் உறுதியாக இருப்பது, விசுவாசத்திலே உறுதியாக இருப்பது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:13 முடி பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம விசுவாசிக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், நல்ல சபைக்கு வரலாம், நல்ல விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் முடி பரியந்த நிலைத்து நிற்கலைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்ம பேக் ஸ்லைடிங் ஆகிவிட்டால், நம்முடைய விசுவாசத்தை நம்ம கைவிட்டு விட்டால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதனால மேஜர் தீம் பைபிளில் வந்து உறுதியாக இருப்பது, கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பது. 1974 ரட்சிக்கப்பட்டேன், அதுல இருந்து இன்னைக்கு 2020 வந்திருக்கு. இது வரைக்கும் கர்த்தர் உறுதியாக இருக்க உதவி செய்திருக்கிறார். வித்தவுட் வேவரிங், எந்த விதமான அசைவு இல்லாதபடி, தடுமாற்றம் இல்லாதபடி, அது வாழ்வோ சாவோ அல்லது துன்பமோ அல்லது ஆசீர்வாதமோ என்ன சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக இருப்பது தான் பைபிளில் முக்கியமான தீமாக இருக்கு. நீங்கள் மோசஸை எடுத்துக்கொண்டாலும் அதை பார்க்க முடியும், நோவாவை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அதை பார்க்க முடியும், ஆபிரகாமை இருக்கும் பொழுதும். இந்த எல்லா பரிசுத்தவான்களும் ஆரம்பத்திலே கொண்ட விசுவாசத்தை முடி பரிந்த நினைச்சிருந்தாங்க. அப்படி எல்லாருமே முடி பரிந்த நினைஞ்சிருந்தா நம்ம 2 சர்வீஸ் நடத்தணும் சர்ச்சில். அதனால் நிறைய பேரால் நிலைச்சிருக்க முடியலை, ரொம்ப க்ளோஸாக வந்தவங்களாலையும் நிலைச்சிருக்க முடியலை, ரொம்ப பாராட்டினவங்களாலும் நிலைச்சி நிற்க முடியலை. ஏன்னா டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் வரும் பொழுது விசுவாசத்தை கைவிட்டுருப்பாங்க. பாஸ்டர் மேலே ஒரு ஃபீலிங் வரலாம், அல்லது சபையில் இருக்கிற மற்றவங்க மேலே ஒரு ஃபீலிங் வரலாம், அல்லது அவங்க வாழ்க்கையில் சில இடையூறுகள் வரும் பொழுது விசுவாசத்தை தளர விட்டுருந்தாங்க. பசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். ஹோல்ட் ஃபாஸ் யுவர் ஃபெய்த், ஹோல்ட் ஃபாஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் அவர் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். அங்கே தமிழில் நம்பிக்கைன்னு போட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் விசுவாசம் தான் போட்டிருக்கு. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். முடி பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22 வாசிக்கிறோம். மத்தேயு 24:13 அதே ஒரே புக்கில் இயேசு கிறிஸ்து 2 முறை சொல்லுகிறார், முடி பரிந்த நிலைத்திருக்கவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது முடி பரிந்த நிலத்திருந்தால் தான் ராப்சரில் போக முடியும், முடி பரிந்த நிலத்திருந்தால் தான் பரலோகராஜ்யம் போக முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கோம். அப்படி இருந்தால்தான் வந்து ரட்சிக்கப்படுவான் என்றால் இந்த பாவ உலகத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ பைபிள் பொதுவாக எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் முதல்ல ஒரு ப்ராமிஸ் தருகிறார். நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்குறார். எப்பொழுதுமே அப்படி தான், காட்ஸ் பேட்டர்ன் நெவர் சேஞ்சஸ். நீங்கள் ஒரு பேட்டர்னை பைபிளில் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் கடைசி வரைக்கும் வரும். அப்படியாக ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், அவனுடைய ப்ராப்ளத்திலேருந்து விடுதலை ஆவதுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். அதன் பின்பு என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு அநேக சோதனைகள் வருகிறது. அந்த ப்ராமிஸில் நிலைத்து நிற்க விடாதபடி சாத்தான் பிரிங்ஸ் மெனி ஹிண்டரன்சஸ். சாத்தான் அநேக தடைகளை கொண்டு வருவான், ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் வரும். அந்த ப்ராமிஸை நீங்கள் டிஸ்பிலீவ் பண்ணுவதுக்கு, அதை வந்து அவிஸ்வாசிப்பதுக்கு அநேக சூழ்நிலைகள் வரும். அங்கே ஒரு ஃபைட் ஏற்படும், உங்களுடைய மூளையில் உங்களுடைய மனசில் ஒரு ஃபைட், மைண்ட் பேட்டில் ஏற்படும். அந்த மைண்ட் பேட்டில் நீங்கள் வந்து தோல்வி அடையாதபடி உறுதியாக இருந்தால் ஆண்டவர் வந்து ப்ராமிஸை நிறைவேற்றுவார். த ப்ராமிஸ் வில் கம் டு பாஸ். இதுதான் எப்பொழுதுமே தான், மாதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அது தான். நீங்கள் அநேக பேட்டர்ன்ஸை பார்க்க முடியும், ஒரு பேட்டர்ன் ரெண்டு பேட்டர்ன் அல்ல, அநேக பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுதான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதே தான். உங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரா, அந்த ப்ராமிஸ் என்னன்னு பாருங்கள். சாத்தான் எப்படி உங்களை வந்து அதை அவிஸ்வாசிக்க வைக்கிறான், என்னென்ன ப்ராப்ளத்தை கொண்டு வருகிறோம், என்னென்ன சூழ்நிலையில் கொண்டு வரான்னு பாருங்கள். அது நிறைவேறதுக்கு சான்ஸே இருக்காது. அவ்விதமான ஒரு தடைகளை கொண்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் ஹோல்ட் ஃபாஸ்ட் யுவர் ப்ரொஃபஷன் ஆஃப் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுதல் உறுதியாக இருங்க பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், ஹோல்ட் ஆன் தட் ஃபெய்த் அன்டில் காட் பிரிங்ஸ் டு பாஸ். ஆண்டவர் அதை நிறைவேற்றும் வரைக்கும், கர்த்தர் அதை நிறைவேற்றும் வரைக்கும் விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த சிம்பிள் கான்செப்டை வச்சு தான் பைபிளே எழுதியிருக்கு. பைபிள் ஃபுல்லாகவே சிம்பிள் கான்செப்ட். சில பாஸ்டர்கள் வந்து பிரசங்கத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா, புரியறதையும் புரியாதபடி மாற்றுவாங்க. ஏழாம் முத்திரையை புரியாத புரியாத மாற்றிடுவாங்க. எல்லாத்தையுமே புரிகிற காரியத்தையும் புரியாமல் மாற்றிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் வந்து எளிமையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். God hides in simplicity, reveals in humility. அதனால் ஆண்டவர் தாழ்மையாக, அவர் வந்து எளிமையில் மறைந்திருந்து தாழ்மையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். முத்திரையில பிரசங்கம் பண்ணக்கு முன்னதாக பிரதர் பிரணா அந்த செய்தியை தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப லாங் மெசேஜ். எப்பொழுதுமே ஆண்டவர் சிம்பிளைஸ் பண்ணுகிறார். மேன் வந்து என்ன செய்ய, அதை ஒரு மிஸ்ட்ரியாக மாற்றுறான், மர்மமாக மாற்றுறான். ஆண்டவர் சிம்பிளைஸ் பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபையால இங்கே போதிக்கப்படுற எல்லா பிரசங்கமே சிம்பிளைஸாக இருக்கும், எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அதான் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்கள் வந்து புரியாத புதுராக மாற்றுவது, அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துவது. அதனால அவங்களுக்கு ஃபெய்த்து வராது. ஃபெய்த்து வராதனால அவங்க ஆவிக்குரியவர்களாக மாற முடியாது. நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிக்கும் பொழுது பைபிள் பேட்டர்ன் அவிதமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ப்ராமிஸ் வேர்டை சொல்லும் பொழுது அதை அனுப்பும் பொழுது வெறுமையாக திரும்பாதபடி அவர் வந்து விரும்பினதை செய்து அனுப்பின காரியமாகும்படி வாக்கிய பண்ணுகிறார். ஏசாயா 55:11 வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம், We hold on that faith until God brings it to pass. That's what makes us righteous. அதுதான் நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. நீங்கள் முடிவு பரிந்தம் உறுதியாக இருக்கும் பொழுது, அது நிறைவேறும் பொழுது அந்த வசனமானது மெட்டீரியலைஸ் ஆகிறது. God is more real to you. ஆண்டவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். இல்லை ஆண்டவரே, எனக்கு அதிக உண்மையுள்ளவராக உண்மை எனக்கு காண்பி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அதிக உண்மை என்பதை நான் அறிய உதவிச்சு. எனக்கு நீர் அதிகமான உண்மை வெளிப்படுத்தி தருவீராகன்னு நம்ம இன்னைக்கு அதுதான் அதிகமாக ஜெபிக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதிக உண்மையுள்ளவராக வெளிப்படுத்தினார், அது அவனை நீதிமானாக மாற்றினது. ஆமென். சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், சாத்தான் பிரிங் யூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டரன்ஸ், அதிகமான தடைகளை, என்னென்ன தடைகளை நீங்கள் உங்களுக்கு கொண்டு வருவான். அந்த தடைகளை கொண்டு வந்தாலும் நீங்கள் வந்து இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? வில் யூ ஸ்டில் பிலீவ் மீ? அவனை கேட்குறா, இந்த சூழ்நிலை மத்தியிலையும் நீ என்னை இன்னும் விசுவாசிக்கிறாயா? அந்த எவிரிட்டான்னு சொல்லுவார், ஒன்லி பிலீவ். அங்கே வந்து அவர் சொல்கிறாங்க, அவருடைய மகள் மார்த்த மறிச்சு போனான், அதனால போதகரை வருத்தப்படான்டான், அவரை நம்ம வீட்டுக்கு அழைக்காண்டான், அதனால பாதி வழியில அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் நினைக்கிறேன் எவர் மேல தோளில் கை போட்டிருப்பாரு. ஒன்லி பிலீவ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அல்லேலூயா. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, செத்து போனாலும் நீ விசுவாசம் ஆயிரு. அதை வச்சுதான் ஒன்லி பிலீவ் பாட்டே வந்திருக்கு. அதனால நீ வந்து விசுவாசம் உள்ளவனாயிரு. ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட், ஜஸ்ட் பிலீவ் மீ. நீ என்ன இன்னும் விசுவாசி, யூ ஸ்டில் பிலீவ் மீ. நீ இன்னும் என்ன விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். அதுதான் என்ன விதமான சூழ்நிலை சாத்தான் இன்டரன்ஸை கொண்டு வருகிறோம். எவ்வளவு போய் ஆண்டவரை அங்கே கூட போறான், போன போற வழியில என்ன செய்யுது, இன்னொரு மெசேஜ் வருது, செத்து போயிட்டாரு, செத்து குழந்தை செத்து போச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த விதமான தடை வந்தாலும் நீ இன்னும் விசுவாசி. ஹல்லேலூயா. இதுதான் பைபிள் பேட்டர்ன். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பேட்டில் வரும், ஒரு பெரிய மைண்ட் பேட்டில் வரும். என்ன மக செத்து போயிட்டால எப்படி ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, உயிரோடு இருந்தா பரவாயில்ல. இதை பதினஞ்சு திருப்பி ஆண்டவர் வந்துகிட்டே இருக்கிறாரு. பாதி வழியில அந்த நியூஸ் வருது. சாத்தான் வந்து ஒரு ஹிண்டரன்ஸை கொண்டு வருகிறோம், ஒரு பெரிய தடையை கொண்டு வரோம். சாத்தியம் இல்லாகாது. மறிச்சு போனா டாக்டரால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இயேசுவால எல்லாம் செய்யும். டாக்டருக்கு உயிர் இருக்க வரைக்கும் தான் செய்ய முடியும். எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும், உலக புகழ் பெற்ற டாக்டரா இருந்தாலும், செத்துட்டா அவ்வளவுதான் டாக்டர் விலகிடுவார். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து அதை விட பெரிய வைத்தியரா இருக்கு. கிரேட் பிசிஷியன். ஹல்லேலூயா. செத்து போனாலும் அவர் சரி பண்ண முடியும். ஐ ஸ்டில் பிலீவ் இட்ஸ் ட்ரூ. ஆண்டவரே அது உண்மைன்னு நான் விசுவாசிக்கிறேன். சிலர் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க விசுவாசிங்களா சிஸ்டர், ஏதாவது சோமாயிரும்னு விசுவாசிங்களா? விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த சூழ்நிலை மாறும்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். அதில் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய கிரியைகள் என்ன சொல்லுன்னா, தேர் ஆக்ஷன் ப்ரூவ் தே டின் பிலீவ். அவங்க விசுவாசிக்கவில்லை என்பதை நிரூபிக்கும். நல்லா விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுடைய கிரியைகள் வந்து விசுவாசிக்கலைங்கிறதை நிரூபித்து காண்பிக்கும். வாழ்க்கையில் எந்த மாறுதலும் ஏற்படாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட 10 வருஷத்துக்கு முன்னால் நான் கேட்டிருப்பேன், பிரதர் விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஆக்ஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுது அவங்க உண்மையிலே விசுவாசிக்கலை அப்படிங்கிறது இருக்கு. அதே போல் நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் உங்களுடைய ஆக்ஷன் எவ்விதமாக இருக்குது, உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, உண்மையிலே விசுவாசிக்கிறீங்களாங்கிறது அது கிரியை இதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆமே. தேவன் வந்து அவருடைய வார்த்தைக்குள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 10:23 கடைசி பகுதியை வாசிக்கலாம்.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ப்ராமிஸ் வந்து மாறாதது. நம்முடைய ஃபெய்த் தான். நம்முடைய ஃபெய்த்தை அறிக்கை இடுகிறதில் நம்ம அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம வேவரிங் வர்றதுக்கு நமக்கு சாட்டன் பல ஹிண்டரன்ஸை கொண்டு வருவோம், பெரிய தடைகளை கொண்டு வருவோம். அவன் நம்ம கூட பேசுவான் சாத்தான், நம்முடைய மைண்டில் அவன் பேசுவான். அதனால் இது சாத்தியமாகாது. கிவ் அப் யுவர் ஃபெய்த். உன்னுடைய விசுவாசத்தை விட்டுரு, இனி நடக்காது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் இனிமேல் நடக்காதுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அதை பார்க்காதபடி அவருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வந்து அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் வேர்டு. ஹல்லேலூயா. நீங்க அதனால்தான் முடிபறிந்தால நிலைத்திருக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் எண்டியூர் த்ரூ ஆல் த ட்ரையல், ஆல் த டெஸ்டிங். நமக்கு என்ன சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது எல்லாற்றி மத்தியிலையும் ஸ்டில் பிலீவ் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் ட்ரையல். எல்லா விதமான சூழ்நிலை மத்தியிலையும் நாம இன்னும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் தான் கொண்டு வருவோம். ரிஜெக்ஷன், பெயின் எல்லாத்தையுமே கொண்டு வருவான், மனக்குழப்பத்தை கொண்டு வருவான். ஆனாலும் நம்ம வந்து விசுவாசத்தை தளர விடக்கூடாது. ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் உறுதியாக இருக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதே போல் நம்ம வந்து என்ன உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வார்த்தைக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மும் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால், அதை அறிக்கை பண்ணினா, விசுவாசத்தோடு இருந்தால் நமக்கு எல்லாமே கர்த்தர் செய்வார். எபிரேயர் 3:6 வசனத்தை வாசிக்கலாம்.
ஒரு
எபிரேயர் 3:6
கிறிஸ்துவோடு வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையில் அவராய் இருக்கிறார்.
வாசி, தொடர்ந்து வாசிக்கலாம்.
நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகியில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம்.
முடிவு பரிந்தும் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும், ஆங்கில பைபிள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. If you hold fast the confidence and the rejoicing of the hope firm unto the end. நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும். இங்க என்ன பண்ணா, hold fast the confidence and the rejoicing. மேன்மை பாராட்டுதல்னு தமிழ்ல இருக்குது. ஆங்கில பைபிள்ல ரிஜாய்சிங் இருக்குன்னா சந்தோஷப்படுவது. நம்ம ஒரு சந்தோஷம், நமக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஹல்லேலூயா. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார், ஹல்லேலூயா. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எப்படினாலும் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார், ஹல்லேலூயா. காட் இஸ் ஸ்டில் அலைவ், ஹல்லேலூயா. ஹி வில் மேக் எ வே. அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த மேன்மை பாராட்டு, அந்த ரிஜாய்சிங் இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் இருக்கும் என்றால், அந்த தைரியம் இருக்கும் என்றால், நீங்கள் அவரில் ஒரு பாகமாக இருப்பீர்கள். நாம் அவருடைய வீடாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். Hold fast the confidence and rejoicing. நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நமக்கு சந்தோஷம் இருக்கும். நமக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நமக்கு பயமும் திகிலும் வரும். உங்களுடைய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவீர்கள். ஆமென். நம்ம சந்தோஷத்தை எந்த சூழல மத்தியிலும் இழந்து போகக்கூடாது. சுற்றிலும் நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், மனுஷர்களால் நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், பலர் பல காரியங்களை சொல்லலாம். நம்ம வந்து எப்பவுமே கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், உலகத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், இந்த சூழ்நிலைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணபடியாக வைத்திருக்கிறார். அவர் எப்படினாலும் நமக்கு விடுதலை தருவார், அவர் எப்படினாலும் ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணுவார். ஆமென். அவர் எப்பொழுதும் நமக்கு செவி கொடுப்பார். ஆமென். அவர் இதுவரைக்கும் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு சோத்திரம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஏசு கிறிஸ்து லாசரு கல்லறையில் அப்படிதான் ஜெபிக்கிறார், எப்பொழுதும் செவி. அப்படி ஒரு எப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜபத்தை கேட்கிறார்னு ஒரு தைரியம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஜாய்சிங் இருக்கும், மேன்மை பாராட்டுதல் அப்படி தமிழ்ல இருக்கிறது. நீங்க சந்தோஷமா இருப்பீர்கள். ஆமென். எந்த ப்ராப்ளமும் நம்மள மேற்கொள்ள முடியாது. அந்த மேற்கொள்ளும்படி அந்த ப்ராப்ளத்துக்கு அவ்வளவு பவர் இல்லை, நமக்குள்ள இருக்க ஆண்டவருக்கு அதிக வல்லமை இருக்கு. இதுதான் நம்முடைய விசுவாசம். அப்பொழுது உங்களுக்கு ஜாய் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நீங்க சந்தோஷத்தை இழந்து குழம்பி குழம்பி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்கு சாத்தான் அநேக ஹிண்டரன்ஸ் கொண்டு வரும் பொழுது நீங்க ப்ராமிஸ் அறிக்கை பண்ணாதபடி சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கதவை பூட்டிக்கிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கும். அதுக்காகவா ஆண்டவர் நம்மளை உலகத்தில் கொண்டு வந்தார். அந்த ப்ராப்ளம் வந்து சர்க்கன்ஸ்டான்சஸ் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ப்ராமிஸை பார்க்கணும். ஒரு பக்கம் இப்போ சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கம் நம்ம ப்ராமிஸை பார்த்தோன்னா நமக்கு சந்தோஷம் வரும். நம்ம கவலைப்பட்டு நம்ம திணற வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வந்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். ஆமென். ஏனென்றால் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், ஆண்டவர் மேல அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறது. ஆமென். நம்ம எப்பொழுதுமே நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இதுதான் மனுஷங்களுடையது. ஒரு அம்மா வீட்டுக்கு வருவாங்க, வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அங்க லிவர்ல ப்ராப்ளம் இருக்குது, அங்க வந்து வயித்துல ப்ராப்ளம் இருக்கிறது, காதுல ப்ராப்ளம் இருக்கிறது, காலில் ப்ராப்ளம் இருக்கிறது, எல்லா உறுப்புகளையும் சொல்லிடுவாங்க. அதுவும் ஒரு தடவை தான் சொன்னாங்கன்னு இல்லை, எத்தனை முறை வந்தாலும் அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, சொன்னாதான் அவங்களுக்கு திருப்தி. அதெல்லாம் அவங்க என்ன சொன்னால் எப்பொழுதும் தங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. புட்டிங் தெம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து தேவனுடைய வார்த்தையை ரெண்டாவது வச்சுட்டு தங்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பதனால சிலர் தங்களுடைய பிரச்சனையை நினைப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்கள்லாம் என் வேலையை செய்ய முடியாது, ரொம்ப உஷ்ணம், ரொம்ப ஹீட்டா இருக்கு, உங்களால செய்ய முடியாது. என் வேலை பிரசங்கம் பண்ற வேலை, உன் வேலை வந்து அந்த வேலை. என் வேலையை நீ செய்ய முடியாது, உன் வேலையை நான் செய்ய முடியாதான் உண்மைதான். நீனும் கஷ்டப்படணும், நானும் கஷ்டப்படணும். கஷ்டப்படாம எப்படி ஆசீர்வாதம் வரணும்? கஷ்டப்படுறதுக்கு ஆண்டவர் பலத்தை தராரு, சுகத்தை தராரு, அதெல்லாம் பெரிய சந்தோஷம். கஷ்டமே படக்கூடாது. தான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, வேற யாரும் கஷ்டப்படாம அவங்க சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. கஷ்டப்படாம ஜீவிக்கணும்னு நினைக்க கூடாது. உலகத்துல பிறந்தா பிறந்த என்ன, கடைசி வரைக்கும் நம்ம உழைக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை தரணும், சுகத்தை தரணும். ஹல்லேலூயா. கஷ்டப்படணும்னு கஷ்டப்படணும், வேலை செய்ய கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில வந்து முன்னேற முடியாது. அது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. முகத்தின் வேர்வை நிலத்துல விழும்படியா நீ பாடுபட்டு தான் ஜீவிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கும் பொழுது வேலை செய்யறதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? ஆண்களும் பெண்களும் கஷ்டப்படுறாங்க, அது ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தங்கதான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி. ஆனால் அதுல இருந்து என்ன தெரியும்னா, தங்களுக்கே அதிக முக்கியத்துவம், தங்களுடைய சரீரத்துக்கே அதிக முக்கியத்துவம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அவங்களும் அது மத்தியில இருக்கிறாங்க. அவங்கள பத்தியும் நினைக்கிறது இல்லை, ஆண்டவரை பத்தியும் நினைக்கிறது இல்லை. இதுதான் புலம்புறவங்களுடைய கதை எல்லாமே. அதுதான் தங்களையே அதிக முதன்மை ஸ்தானம் கொடுப்பது. நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுப்போம். நமக்கு ப்ராப்ளங்கள் வரும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரியவர், கல்வாரியில நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி பண்றீங்க? புட்டிங் அவர் செல் பாபா. நம்ம வந்து நமக்கு மேலான ஸ்தானத்தை கொடுக்கிறோம். ஆனால் வந்து வாட் கிரைஸ்ட் டன் ஃபார் அஸ், கர்த்தர் நமக்காக என்ன செய்தார் என்று நினைப்பது. கல்வாரியில நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய வியாதியை சுமந்தார், நம்முடைய தரித்திரங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார், நமக்கு ஜீவனை அவர் அங்கே கொடுத்தார். இதெல்லாமே நம்ம அப்படி சிந்திச்சோம்னா, உங்களை சிந்திக்கிறத முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்க குறைச்சிட்டு அவரை சிந்திக்கணும். மற்றவங்க கஷ்டத்தையும் நம்ம நினைக்கணும், அதுவும் கிடையாது. தன்னைத்தானே அல்ல, ஒருத்தர் பேசினாலே தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய உடம்புல இருக்க வியாதிகளையும் இதே பேசி பேசி தெளிச்சா கேட்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன சொல்லுவாங்க, கழுத்த இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நல்ல வார்த்தைகளை சொன்னா எவ்வளவு சந்தோஷம். கத்தருடைய வழிநடத்தல சொல்லணும், கல்லூரத்தை வழிநடத்த சொன்னா பெருமையா பேசுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தான் விசேஷமா பேசுற மாதிரி, அவங்களுக்கு தான் விசேஷமா பக்தியா இருந்த மாதிரி, அவங்க சொல்றவங்க வந்து ஒண்ணு இல்லாத மாதிரி, இவங்களுக்கு பெரிய பக்தியா இருந்த மாதிரி ஒன்று பெருமை வரும் அல்லது துக்கம் வரும். ஒன்று பெருமையை பேசுவாங்க அல்லது கவலையை பேசுவாங்க. ரெண்டையும் நிதானிச்சு பேச தெரியணும். அதுதான் வந்து மெச்சூரிட்டி மைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தருக்கு வந்து சாட்சி சொல்லணும். அது மட்டுமல்ல, நம்முடைய பிரச்சனைகளையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விதமாக ஃபோக்கஸ் பண்ணணும். கர்த்தரை நம்ம முதன்மை ஸ்தானம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்ககிட்ட பழகிறக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. உங்களை சுற்றி ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை நீங்கள் உருவாக்கும் பொழுது எல்லாரும் உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுவாங்க. அல்லது இந்த ஆள்கிட்ட போனால் அது உடம்பு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிடுவார், அவர் வீட்டு பிரச்சனையெல்லாம் சொல்லிடுவார், தயவுசெய்து நம்ம விலகி போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சுற்றிலும் ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை உருவம். யூ ஆர் எ கிரியேட்டர், நீங்கள் ஒரு சிஷிகர், நீங்கள் ஒரு சிஷிக்க முடியும். உங்களை சுற்றிலும் நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணால் இதை தேன் அங்கே வரும் பொழுது ஈச்சி வந்து அல்ல தேனி வந்து அல்ல உட்காந்துனா ஒட்டிக்கிடும். அதே போல அவங்களும் கவர்ச்சிக்கப்படுவார்கள். அவ்விதமான ஒரு நல்ல இனிமையானவர்களாக நாம் மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஆண்டவரையும் மறந்துடுது, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோமே அவரு பிரச்சனை என்ன இருக்குது அதையும் மறந்துடுது. அவங்களும் முக்கியத்துவம் கிடையாது, ஆண்டவரும் முக்கியத்துவம் கிடையாது. தங்களை தாங்களே உலகத்திலே இவங்க கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி யாருமே அனுபவிக்கல. இது நம்முடைய பேட் மென்டாலிட்டி, ரைட் ஆட்டிடியூடு கிடையாது. யூ ஹேட் த ரைட் ஆட்டிடியூட். ஹீ இஸ் ஸ்டில் ரியல், ஹீ இஸ் ஸ்டில் அலைவ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மறக்கவே கூடாது. அவரை மறந்துட்டு தன்னையே சிந்திப்பது. இது உலகத்து மக்கள் அப்படி செய்வாங்க. நம்ம ஆவிக்குரியவங்க, நம்ம எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், நமக்கு மெச்சூரிட்டி மைண்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொண்டார். விசுவாசத்தை முடிப்பதும் அவர் தான். எபிரேயர் 12:1 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். He promised that you will hold fast that confidence unto the end. நீங்கள் வந்து அந்த விசுவாசத்தை அவர் துவக்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நீங்க உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். அநேகர் வந்து என்ன செய்யறாங்க? நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, துவக்கம் நல்லா இருக்கும், ஆனா முடிவு வந்து கடைசி வரைக்கும் பாதையில போக மாட்டாங்க. They didn't believe to the end. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து பாதையில செல்லாதபடினாலே மற்றவங்களுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கா மாறிட்டாங்க. மற்றவங்களுக்கு ஒரு தடை கற்களாக மாறிவிடுகிறார்கள். கர்த்தர் நமக்கு பரிசுத்தாயி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தாயி பெற்றிருக்கிறோம்? நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கும் பொழுது எப்பொழுதுமே கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்க வேண்டும். விசுவாசத்தை தளரவிடவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம கவனிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டாக பிரித்த பொழுது அந்த யோத்ராம 14 வாசிக்கிறோம், கிரேட்டஸ்ட் மெரக்கிள், உலகத்திலே பெரிய அற்புதம், அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. ஒரு வழி தடமா இருந்துச்சுன்னா அது கடக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 மில்லியன் பீப்புள், 20 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒத்தடி பாதை போனா கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப அகலமா, பல மைல் அகலமா திறந்துட்டார். அதனால ஒரு நாள் ராத்திரிக்குள்ள அவங்க கடந்துட்டாங்கன்னா ரொம்ப அகலமா திறந்திருக்கிறார். 20 லட்சம் ஜனங்களும் சிவந்த சமுத்திரத்தை ஒரு ராத்திரிக்குள்ள கடந்து விட்டாரு. ஆண்டவர் பெரிய பாதையை உண்டாக்கி இருக்கிறார், ரொம்ப அகலமா விரிச்சிட்டாரு. அதான் கிரேட்டஸ்ட் மெரக்கிள். ரெண்டு பக்கமும் தண்ணீர் மதிலை போல நிற்கும் பொழுது உலர்ந்த தரை வழியாக, சேரும் சகதியும் கிடையாது, உலர்ந்த தரை வழியாக அவர்கள் நடந்து போனார்கள். எவ்வளவு பெரிய கிரேட்டஸ்ட் மெரக்கிள்! அந்த எகிப்தியர்கள் அவ்விதமாய் செய்யும் பொழுது சமுத்திரம் அவர்களை மூடி போட்டதுனாலே அவள் எல்லாரும் அமிழ்ந்து பார்வோன்னு அவனுடைய சேனைகள் அமிழ்ந்த பொழுது யாத்ராமம் 15 ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. They were rejoicing. ஏனென்றால் கத்தர் மகிமையாக வெற்றி சேர்ந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு மோர் ரியலா இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே ஆண்டவர் இருக்கிறார். யெகோவா தேவன், உண்மையான தேவன். இப்பொழுது அங்க மிரக்கில் வந்து என்ன செய்து அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி, மீரியாம் மோசே எல்லாருமே பாடல் பாடுனா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கரும், பரிசுத்தத்தில் மாத்திரம் அற்புதங்களை செய்யுமாய் தேவரீர் என்று எல்லாரும் அந்த அதிகாரம் ஃபுல்லாவே அங்க பாடல் பாடுகிறாங்க. அவங்க ரிஜாய்சிங். ஏனென்றால் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்து விட்டது. கர்த்தர் நம்ம திலே இருக்கிறார் என்ற கான்பிடன்ஸ் வந்து, அந்த அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு ஒரு ரிஜாய்சிங்கை ஏற்படுத்தினது. ஆனா அந்த ரிஜாய்சிங் கடைசி வரைக்கும் இருந்ததா? கடைசி வரைக்கும் இல்லை. அவங்க நினைச்ச மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கல. நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். நம்ம நினைச்சு ஒரு பிளான் போட்டிருப்போம், ஆனா கொஞ்ச நாள்ல அது தலைகீழா மாறிடும். திங்ஸ் டின்ட் டர்ன் அவுட் த வே தே வாண்டட் ஹிம். ஆண்டவர் அவங்களுக்கு இப்படி செய்யணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்த்தாதபடி நடக்காதனால சாத்தான் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு மைண்ட் பேட்டில் ஏற்படுத்துகிறான். ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார். God doesn't really love you. கர்த்தர் உன்னை வந்து உண்மையாகவே நேசிக்கவில்லை. சாத்தான் அவ்விதமாக சொல்லுவான். மோசஸ் வந்து தன்னுடைய ஊழியத்தை இழந்து விட்டான். மோசஸ் has lost his commission. It is better to go back to Egypt. அதனால எகிப்துக்கு போறதே நல்லது. இதுதான் அவங்களுக்கு ஒரு மைண்ட் பேட்டில் ஏற்படுது. அங்கே அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அவங்களுக்கு தண்ணீர் இல்லை, ஏதோ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வருது. ரொம்ப நாளாக போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போயிட்டு நம்ம இந்த தேசத்தை அடையலான்னு பார்த்தாங்க. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இதனால மனமடிவு ஏற்பட்டு மோசேக்கிரமாய் முறுமுறுத்து அந்த மைண்ட் பேட்டில் வரும்பொழுது அவங்களால வந்து முடிவறிந்த அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்க முடியல. ஹல்லேலூயா. ஸ்டார்ட் கம்ப்ளைனிங். இதோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து மோசஸ் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இது ஆண்டவருடைய பிராமிஸ பார்க்கல. இதுவரைக்கும் அவர் செய்த காரியங்களை பார்க்கல. அவர் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்தார். அந்த ஆண்டவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றுமின்றி எந்த மாறாதவராக இருக்கிறார். கடந்த நாளில் அந்த ப்ராப்ளத்தில் ஆண்டவர் விடுதலை தந்தவர், இப்பொழுது விடுதலை தர முடியாதா? கடந்த நாளில் எவ்வளவு தேவை வந்தது ஆண்டவர் சந்தித்தாரே, இப்பொழுதும் அவர் செய்ய முடியாதா? அவர் நேற்றுமின்றி எந்த மாறாதவராக இருக்கிறார். அவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவங்களால நம்ப முடியல. சாத்தான் அங்கே மைண்ட் பேட்டில் கொண்டு வரும் பொழுது அவங்க வந்து நம்ம திரும்பி போறதே நல்லது, நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நம்ம திரும்பி போகலாம். ஏதோ அவங்க வந்து அந்த யானாக்கின் புத்திரல் எல்லாம் பார்க்கும் பொழுது, காதேஸ் பர்னா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அவங்களெல்லாம் நம்ம கைப்பற்ற முடியும், அவங்களெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். அது பெரிய சிட்டி, வேர்ல்டு சிட்டி, மதில் சூழ்ந்த பட்டணம், அதெல்லாம் நம்ம போய் எப்படி கைப்பற்ற முடியும்? சாத்தான் அங்கே மைண்ட் பேட்டில் கொண்டு வருகிறான். சாத்தான் அநேக ஹிண்ட்ரன்ஸ் கொண்டு வருகிறான். சாத்தான் அநேக அவிசுவாசத்தை கொண்டு வரும் பொழுது அவங்க ப்ராமிஸை மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் தளர விட்டு விட்டார்கள், அதில் உறுதியாக இருக்கவில்லை. அதே போல தான் நம்ம எல்லாருமே ராப்சருக்கு போகணும்னு எதிர்பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவங்க கானானுக்கு போகணும்னு எதிர்பார்த்தாங்க, நம்ம ராப்சருக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? சில நேரங்களில் பாஸ்டர் என்ன சொல்வார், நீ ராப்சரில் போகமாட்டார்னு சொல்வார். அதுக்காக நீங்கள் ராப்சரில் போக மாட்டீங்களா? ஆயத்தமாக இருந்தால் யார் ஆயத்தமாக இருந்தாலும் போகலாம். ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர் சொல்லிட்டாரு நான் ராப்சரில் போக முடியாதுன்னு அழுது புலம்பிகிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் வந்து என்ன செய்யணும், எதுக்குன்னா உங்களை உணர்றதுக்காக அதை சொல்கிறாரு, வேற எதுவும் கிடையாது. உங்களுடைய தவறுகளை உணர்வதற்காக, நீங்கள் ஆயத்தமாகணுங்கிறதுக்காக, ஒரு எச்சரிப்புக்காக அப்படி சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருமே ராப்சர்ல போகணும் தான் சபைக்கு வர்றோம். ஆமே. மோசஸ் வந்து ஜனங்களை எல்லாருமே கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும், யாருமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அவனுடைய விருப்பம். ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதே போல பாஸ்டருடைய விருப்பம் என்ன, ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாரும் ராப்சர்ல போகணும். ஆமே. அப்படி நம்ம நினைக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளை ஆயத்தப்படுத்துறது யாரு? கத்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துறது. அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். நீ ராப்சர்ல போகமாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன மனசுல உங்களுக்கு கான்பிடன்ஸ் வேணும்? கத்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் வெளிச்சத்திலே நடக்கிறேன். ஐ ஆம் வாக்கிங் இன் தி லைட். ஹல்லேலூயா. அதனால கத்தர் எப்படியும் என்ன அங்கே கொண்டு போவார். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியாத ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. He is the only one that knows how to prepare you for rapture. உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்துது அவர் மட்டும்தான் உங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. How to get us ready for rapture. அதனால அவர் நம்மளை எப்படி ராப்சர்ல கொண்டு போகணுங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறார். 40 years they are walking in the light. ஹல்லேலூயா. அதே போல நம்ம வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவங்க அக்னி சம்பத்தை அவளை பின்பற்றி போகும் பொழுது, பின்பு அவங்க கானான் தேசத்தை அடைகிறாங்க. எப்படி நம்ம இன்னைக்கு வெளிச்சத்தை பின்பற்றுவது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நான் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்ம ஒளியிலே நடந்தால் அப்படின்னு ஒன்னு யோவான் 1:7 வாசிக்கிறோம். அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட் அங்களை லீட் பண்ணிக்கிட்டே போகுது. அதனால் வெளிச்சம் எங்கே இருக்குது, நாளைக்கு அங்கே போயிருது. இவங்க அது பின்னால் போனால் அங்கே வெளிச்சம் இருக்கும், இருந்த இடத்துல இருந்தால் இருட்டு தான் இருக்கும். அப்படி வெளிச்சம் வந்து அட்வான்ஸாக அது போயிட்டே இருக்குது, அது முன்னோக்கி ப்ராக்ரெஸிங் ஆகிக்கொண்டே போகும் பொழுது இவங்க அது பின்னால் போனால் வெளிச்சத்தில் போயிட்டு கடைசியில் காணாந்த தேசத்தில் போய் சேர்ந்துட போகிறாங்க. வெரி சிம்பிள். அது ராப்சரில் போகிறது வெரி சிம்பிள். ஆண்டவர் இங்கே ஒரு சபையை கொடுத்துருக்கிறார், ஒரு பாஸ்டரை கொடுத்துருக்கிறார். அந்த பாஸ்டர் வந்து மெசேஜ் வந்து லைட்டாக இருக்கிறது. அந்த மெசேஜ் லைட் என்ன செய்யுதுன்னா ப்ராக்ரெஸிங் ஆகிட்டே போகுது. இந்த வாரம் ஒரு செய்தி, உடனே நீங்கள் அந்த செய்தியில் நடக்கணும். அடுத்த வாரம் இன்னொரு செய்தி, நீங்கள் உடனே அந்த செய்திக்குள்ளே வரணும், அதை அப்ளை பண்ணணும், அந்த வெளிச்சத்தில் வரணும். இனி போக போக அது ப்ராக்ரெஸிங் ஆகிட்டே தான் போகும். நீங்கள் வந்து ராப்சரில் போகிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பாச சொன்ன பிரசங்கத்தை ஒழுங்காக கவனிக்கணும். குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருக்கக்கூடாது, அல்லது தூங்கிட்டு இருக்கக்கூடாது, பக்கத்தில் கதை பேசிட்டு இருக்கக்கூடாது. கேட்ட வசனத்தை வீட்டில் போய் பேசணும், வீட்டில் போய் அதை தியானிக்கணும். அப்போ வெளிச்சத்தில் நடக்கிறீங்க. அப்பொழுது நீங்கள் உங்கள் குறைகளை அறிக்கை செய்தால் அதுக்கெல்லாம் மன்னிக்கப்படும். எது எது பிரசங்கத்துக்கு கான்ட்ரரியாக இருக்கோ அதெல்லாம் அறிக்கை செய்து ஒவ்வொரு வாரமும் வெளிச்சம் வந்து முன்னேறி போய்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போனீங்கன்னா கடைசியில் ராப்சர்ல போயிட போறீங்க. இதுதான் வெரி சிம்பிள். ராப்சர்ல போறது வெரி சிம்பிள். நீங்க அப்படி சத்தியம் இருக்கிற சபைக்கு இருக்கிறீங்க. சில சபைகளில் அவங்க தங்களை பெரிய ஞானிகளாக காமிப்பாங்க, அல்லது ஏதாவது ஒன்று பேசிட்டு போகணுமே நினைப்பாங்க. இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படுது. வெளிச்சம் இங்கே அன்னது பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட் தீமில் அது கொடுக்கப்படுகிறது. அதை டிஃப்ரெண்ட் கேரக்டரை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது சிம்பிளாக நீங்கள் லைட்டை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். மெசேஜ் அண்ட் மெசேஞ்சர் இஸ் அ சேம். பாஸ்டர் வந்து சும்மா இருந்துகிட்டு ஏதோ வந்து சொல்றாருன்னு இல்லை, அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. அவர் மெசேஜை தியானம் பண்ணி சொல்றாரு. அல்லது அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிட கூடாது. பாஸ்டருக்கு என்ன வேலை? அவர் மெசேஜை ப்ரிப்பேர் பண்றாரு. உங்க வேலை எப்படி கஷ்டமோ அதே போலதான் என் வேலை கஷ்டம். என் வேலை எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கு. உங்க வேலை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தான் பிரயோஜனம் இருக்கும். இது எல்லாத்து மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. இது நித்தியத்துக்கு ஏதுவான வேலையா இருக்கிறது. அதனால அருமையான நீங்க அந்த வெளிச்சம் அதை மதிக்கணும். முதல்ல முதல்ல அதை மதிக்கணும். அந்த வார்த்தையை மதிக்கணும். அப்படி மதிச்சாதான் நீங்க வந்து ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதன் மீன் அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பா ஷேர நீங்க ராப்சர்ல போவீங்க, சந்தேகமே கிடையாது. ஒன்னு அவன் 1:7 நமக்கு அவிதமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹலோ. 40 years அவங்க வந்து என்ன செஞ்சாங்களா, ஃபாலோ பண்ணாங்க. ஆனாலும் என்ன காதேஸ் பண்ணா இந்த இடத்துல வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அவர்களை அவிசுவாசித்தபடினாலே sin of unbelief, அந்த அவிசுவாசமானது பாவமானது. கர்த்தர் எகிப்திலிருந்து நம்மளை கொண்டு வந்தார்னா கானான் தேசத்தில் கொண்டு பிரவேசிக்க வைப்பது அவ்வளோ அதுவும் அவரால் செய்ய முடியுமேன்னு அவங்க விசுவாசம் இல்லை. எகிப்தி பார்வோன் எவ்வளோ பொல்லாதவன். அவன் வந்து உலகத்தினுடைய வல்லரசு எகிப்து தான். பார்வோ தான் உலகத்தில் பெரிய ஆள். அவன் தான் அவனுக்கு ஈக்குவலாக ஆள் கிடையாது. அற்புதமான 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பு காலவாயில் இருந்து ஒரு சுண்ணாம்பு காலவாய் போல அந்த இருப்பு காலவாயில் இருந்து ஆண்டவர் அந்த இதுலேருந்து ஆண்டவர் விடுவித்தார்னா அந்த கானான் தேசத்துக்குள்ளே விடுவித்த ஆண்டவர் அங்கே கொண்டு போவார்னு விசுவாசம் இல்லை. தாத்தா நபிரா கோராகு கூட்டத்தார் இது அவங்களுக்கு அந்த ஃபெய்த் இல்லாமல் போனது. அதே போல் உங்களை பாவத்திலிருந்து அவிசுவாசத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார்னா எப்படி நீங்கள் ராப்சரில் போகாமல் இருப்பீங்க? அந்த மாதிரி ஃபெய்த் வேணும். அவங்களுக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணலை. அவங்க தங்களையே யோசிப்பு, ஐயோ நாங்கள் வனாந்தட்டில் வந்து எங்களை சாகக்கணுன்றாரு, அவங்க எங்களை வெட்டி போடுவாங்களே, எங்களுடைய பிள்ளைகளெல்லாம் வெட்டி போடுவாங்களே, இது தங்களையே நினைப்பது. உங்களுக்கு அது தெரியாது. நீங்க பேசுறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் நீங்க தான் பிரதானமானவங்க. தேவனுடைய வார்த்தை பிரதானமானது கிடையாது. ஆண்டவர் பிரதானமானது கிடையாது. அவங்க ஆண்டவர் பிரதானமான நினைச்சா எகிப்துல இருந்து கொண்டு வந்தவர் இந்த கானானுக்குள்ள போறது அது எவ்வளவு ஈஸி. நம்மளை எகிப்துல இருந்து கொண்டு வந்ததே என்ன நோக்கத்துக்காக அங்க கொண்டு போறோம்? அவங்க கர்த்தரையே சிந்திப்பதில்லை. அவங்க தேவனை மறந்து விட்டு தங்களையே தங்களுடைய மனைவி பிள்ளைகளையே தங்களுடைய குடும்பத்தையே இது சுயநலவாதிகள். நம்ம கர்த்தரை நினைச்சு பார்க்கணும். ஹவ் காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் இம்மட்டும் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அதை மட்டும் தான் நினைக்கணும். நம்முடைய ப்ராப்ளம் நத்திங். அது உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதி நத்திங். உங்களுடைய சர்க்கம்டான்சஸ் நத்திங். ஹல்லேலூயா. God is great. Hallelujah. அதுதான் அப்படி இல்லாம போறது தான் நம்மளுடைய மென்டாலிட்டி. அங்க ராங் மென்டாலிட்டி இருப்பதனால அவங்க ஆசீர்வாதத்தை பெறாமல் போகிறார்கள். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாத்தீங்களா? இவ்வளவு மகத்தான சத்தியத்துல வந்த பிறகு இவ்வளவு பிரசங்கத்தை கேட்ட பிறகு நமக்கு எப்படி அவிசுவாசம் வரும்? வரவே கூடாது. நிறைய பிரசங்கத்தை கேட்டீங்க. நம்ம முடிவு பெருந்த நிலத்திருக்கிறோமா? முடிவு பெருந்த நம்முடைய விசுவாசத்தை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோமா? அமெரிக்காவில் ஜெப் ஜென்கின்ஸ் என்றான ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல பாஸ்டர், ரொம்ப பெரிய சபை, ரொம்ப ரிச் சர்ச்சி என் டைம் மெசேஜில் அவர் திடீர்னு வேறு மாதிரி காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். வேற என்ன செய்யாங்க, அவரை சபையை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்க. ரொம்ப பாஸ்டராக இருந்தாங்க. அப்பா அதை விட பெரிய பாஸ்டர். அவங்க அந்த சபையை அவங்க அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் மகன் கொஞ்ச நாள் இருந்தார், தலை கம்ப்ளீட்டாக வழுக்குத்தலை. அவர் பிரசங்கத்தையே நான் நிறைய கேட்டிருக்கிறேன். கடைசியாக அவர் வந்து ஏதோ மாறுபாடான காரியத்தை போதிச்சு சபையார் அதை கமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவர் சரியில்லை, அதனால் பாருங்கள் அவர் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போய்விட்டார். அதே போல் தான் நிறைய ப்ரீச்சர்ஸ் எல்லாம் விழுந்து போகிற நேரம் இது. நான் தீர்க்க தேசிய விசுவாசிகளம்பாங்க. அதே போல் ஒரு பெரிய பாஸ்டர் என்ன செய்கிறார் என்றால், இதெல்லாமே ஒன்றும் புதுசு இல்லை, பிரதர் பிரணாம் பிரசங்கம் பண்ணது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாமே வந்து அவர் வேற எங்கேயோ இருந்தோ தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் ஒன்றும் வெளிப்படுத்தலை. இப்படியோ பல காரியங்களை பேச வேண்டிய நேரம் பிசாசு அவனுக்குள்ள மாறுபாடான காரியங்களை கொண்டு வரும் பொழுது, அதே போல தான் நம்ம சபையிலையும் அப்படிதான் நடந்திருக்கு. ஒருத்தன் என்ன செய்யறான் என்றால் மணிக்கணக்கில் பேசி அவங்களெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இதை என்ன சீர்கட்டு போவான். அதே போல இந்த சபையில பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பேரை கூட்டம் கூட்டிக்கிட்டு நீங்க ஒரு குரூப் தயார் பண்ணவே கூடாது. சபையில யாரும் குரூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது. அப்படி குரூப் ஃபார்ம் பண்ணா பிசாசு கிரியேட் செய்வான். டிஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டியதான், நல்லா பழக வேண்டியதான், ஆனால் குரூப் சேர்க்கலாமா? அப்போ மாறுபாடான காரியங்களை பேச வேண்டியது வரும். அதுதான் பாலிட்டிக்ஸ். சபையில் பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடாது. சபையில் எல்லோரும் ஈக்குவல் தான், எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. நம்ம நாலு பேரை குரூப் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் காரியங்களை பேசுவோம். சபை காரியங்களையும் பாசரை பற்றியும் மற்ற காரியங்களும் பேசவே கூடாது. களங்கம் இல்லாத இதயத்தோடையவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு அந்த பாலிடிக்ஸ் உள்ளே வரக்கூடாது. நம்ம வந்து வாக்கிங் ஆன் த லைட். ஹல்லேலூயா. நம்ம மெசேஜ் சர்ச்சில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் என்னச்சாங்க, பாஸ்டர் யாருமே சரியில்லை, நான் பிரதர் பிரனான் டேப்பை போட்டுக்கிட்டே நான் படிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லது எனக்கு என்னச்சா பிரதர் பிரனான் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே நான் சர்ச்சுக்கு வராமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் மெட்ராஸில் இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏதோ இவங்க பெரிய பரிசுத்தவான்கள் போல, அந்த பாஸ்டர் வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லாத போல, அவரு சரியில்லாத போல, இதெல்லாம் அவருடைய பிசாசுடைய கிரியை. அவனுடைய ஆத்மா கெட்டு போவதுக்கு காரணம். இங்க வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் ஒவ்வொரு வாரமும் அட்வான்ஸ் ஆகிட்டு அந்த வெளிச்சத்தில் போங்க, ரேப்சர்ல போயிருவீங்க. நீங்க மெசேஜ் கேளுங்க, நாளைக்கு உங்க பிசினஸை பாருங்க, நாளைக்கு உங்களுடைய வேலையை பாருங்க, அடுத்த நாள் உங்களுடைய வேலையை பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேலையை பாருங்க. சண்டே வந்து மெசேஜ் கேளுங்க, விழிப்பு ஜபத்தில் மெசேஜ் கேளுங்க, வெளிச்சத்தில் நடங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ராப்சரில் போயிருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வெரி சிம்பிள். ஆனால் நம்ம போகிறத வெளிச்சத்தில் போகிறத நிறுத்திட்டா போச்சு. வெளிச்சம் நாலு பேரும் நீங்கள் இருட்டில் இருப்பீங்க. நம்ம வெளிச்சம் போகும்பொழுது நம்ம கூட போயிட்டே இருந்தால் எப்பொழுதும் நம்ம வெளிச்சத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:1 வாசிக்கலாம்.
புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்? ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல முடிய போகிறீங்களோன்னு சொல்றாரு. அங்க வந்து கலாத்திய சபையில் பவுல் சாபிக்கும் பொழுது சிலர் வந்து, நம்ம என்னதான் வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாலும், பவுல் சொல்றத பின்பற்றினாலும், நம்ம வந்து விருத்த சேதனம் கண்டிப்பா பண்ணணும். ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னார். அதனால விருத்த சேதனம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க நிறைய பேர் அந்த உபதேசத்தில் போயிட்டாங்க. பவுல் என்ன சொல்றாரு, விருத்த சேதனம் அவசியம் இல்லை, விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாததுன்னு ஒன்றும் இல்லை. புது சிஷ்ய காயம் ஆவியிலே இதயத்தில் தான் விருத்த சேதனம் பண்ணணும். அவங்களும் அதை மாதிரி புத்தி இல்லாத கலத்திலே, ஓ ஃபூலிஸ் கலேசியன்ஸ், உங்களை மயக்கினவன் யார்? உங்களை அவங்க வந்து முடிவு பெருந்த நிலத்து விசுவாசத்தில் நிலத்து நிற்க முடியல. உங்களுக்காக நான் மறுபடியும் உங்களை பெறுவதற்காக நான் பிரசவேதனை பட வேண்டுமா? இப்படி நிறைய காரியத்தை அந்த கலாத்தியர்களின் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜோசப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது நேரம் அதிகமாகிவிட்டது. ரொம்ப விளக்கம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இன்னும் சில குறிப்புகள் இருக்கிறது. ஜோசப்பை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜோசப்புடைய லைஃப் வந்து, அவன் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். போத்திப்ராவின் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறான், சிறைச்சாலையில் ஆசீர்வாதமாக இருக்கிறான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்த எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஆமென். இப்பொழுது பிரிசனில் இருக்கிறான். பிரிசனில் அவனுக்கு என்ன தண்டனைனா லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு. போத்திபிராவின் மனத்தில் அவன் தவறாக நடந்து கொண்டான். இவன் ஒரு அந்நியன், ஒரு அடிமை, ஒரு அடிமையானவன் இவ்விதமாக தன்னுடைய எஜமானியுடைய மனைவியிடத்தில் தவறாக நடந்தனாலே அல்ல. ஜட்ஜி என்ன சொல்றாருனா, உனக்கு ஆயுள் தண்டனை, லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு காலும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. 11 நட்சத்திரங்களும் வணங்க வேண்டும், சூரியனும் சந்திரனும் வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய கட்டு எது எது நிற்கிறது. இவ்வளவு ப்ராமிஸ் கொடுக்கும்போது சாத்தான் எவ்வளவு பெரிய ஹிண்டரன்ஸை கொண்டு வரான். லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு அவனுக்கு. வாழ்நாள் முழுசும் ஜெயில் தான் இருக்கணும், சாகும் வரைக்கும் ஜெயில் தான் இருக்கும். எப்படி ப்ராமிஸ் நிறைவேறும்? அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஹிண்டரன்ஸ் வந்தது, எவ்வளவு பெரிய ஒரு தடை வந்தது. கர்த்தருடைய வசனமானது அவன் வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம், அவர் சொன்ன வார்த்தை அவனை புடமிட்டது. 105 சங்கீதம் 19 வாசிக்கலாம்.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். Until the time that his word came, the word of the Lord tried him. The word of the Lord tried him. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பொன்ன நெருப்புல போட்டு எப்படி அதை சுத்தி எரிக்கிறாங்களோ அதே போல என்ன செய்யறால், கர்த்தர் சொன்ன வார்த்தையானது யோசேப்பட லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாச்சு, ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. எப்படி அவன் ஜப்பன நிறைவேறும்? எஜிப்தியன் கவர்மெண்ட், எஜிப்தியன் ஜட்ஜி வந்து அப்படியே சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாரு. அங்க டஞ்சன்ல போட்டிருக்கு, ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. ஆனா கர்த்தருடைய ப்ராமிஸ் என்ன சொல்லுகிறது? அவன் ராஜா அதிபதியாக மாற வேண்டும், எல்லாரும் அவனை வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறான், அங்கே ப்ராமிஸை பார்க்குறான். அதே போல் தான் நீங்கள் உங்கள் சூழ்நிலை வந்து எப்படி இருக்கிறது, அது எவ்வளோ மோசமாக இருக்கிறது, உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் எவ்வளோ மோசமாக இருக்கிறது, இருளாக தோன்றலாம், ஆனால் நம்முடைய ப்ராமிஸ் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. இதோ யோசேப்பை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவன் வந்து லைஃப் சென்டென்ஸில் இருக்கிறவன் எப்படி வர முடியும், உயர்ந்த பதவிக்கு வர முடியும்? சான்ஸே இல்லை, நோ சான்ஸ். பட் காட் ஹாஸ் கிவன் யூ ப்ராமிஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அங்கே வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எது ஜெயிக்கும்? நம்முடைய சூழ்நிலை நம்ம ஜெயிக்குமா அல்லது கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்குமா? இதில் தான் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமேன்,
ஆமேன்.
அந்த சிறைச்சாலையில் அவன் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஹியூமிலிட்டி, லேர்னிங் டு டை டு ஒன் செல்ஃப், தன்னை தனக்குத்தானே மறிக்க வேண்டியது, தன்னுடைய சுவாபங்களுக்கு மறிக்க வேண்டும். நம்மகிட்ட என்ன கெட்ட சுவாபம் இருக்குது கண்டுபிடிச்சு அதுக்கு மறிக்கணும். நம்ம நம்மகிட்ட அதிக தீய சுபாவங்கள் இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், மற்றவங்களை வந்து அற்பமாக பேசுறது நம்ம இடத்துல இருக்கலாம், பெருமை இருக்கலாம், பழி வாங்குற சுபாவங்கள் இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம மறிக்க வேண்டும். நமக்கு இப்படிமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை தான் நம்ம நினைக்கணும். இப்பொழுது அப்பொழுது நம்ம கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா. He had the right character to handle correctly. அந்த துன்பமானது, உபத்திரமானது அவனுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டரை ஏற்படுத்தும். எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, இவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு? உன் கேரக்டர் மோல்டு பண்ணதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அதுதான், ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு இப்படி எல்லாரும் நம்மளை சொல்றாங்களா, அப்படி இப்படி என்ன பெருசா பண்ணிக்கிடுவாங்க, எதுக்கு உன்னுடைய கேரக்டர் மோல்டா இருக்கு? சஃபரிங் இல்லாம கேரக்டர் வந்து அது வந்து பரிபூர்ணம் அடையாது. அதனால இயேசு கிறிஸ்துவே அவர் பட்ட பாடுகளினால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று பைபிளை வாசிக்கிறோம். அதனால என்ன சொல்றால், அவன் வந்து எக்ஸால்டட் ஆகணும், ஆண்டவர் உயர்த்த வேண்டும். டு பி எக்ஸால்டட் டு ரூல், அவன் வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், அவனுக்கு கேரக்டர் உருவாக வேண்டும் என்றால், அவன் இவ்வளவு பாடுகளை பட வேண்டியதா இருந்தது. இவ்விதமான ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அதே போல தான் மனவாட்டி அதிகமாக சோதிக்கப்படுகிறோம், அதிகமான டெஸ்டிங் அண்ட் ட்ரையல் வருது. எதுக்காக? நம்ம இயேசுவோடு ஆளுகை செய்யப்போம். நீங்க ஆளுகை செய்யணும்னா உங்களுக்கு கேரக்டர் வரணும். கேரக்டர் இல்லாத ஆட்கள் ஆளுகை செஞ்சு நம்ம படுற பாட்டை பார்த்தீங்களா, புது புது சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இது மாத்திரமா இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். என்ன நிறைய வரப்போகுது, உங்க மேல நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்போறோம், என்ன செய்யறது? அதெல்லாம் கேரக்டர் அவசியம். மனவாட்டி வந்து இயேசு கிறிஸ்துவோடு 1000 வருஷம் ஆளுகை செய்யணும்னா இப்ப கொஞ்ச காலத்துல நமக்கு வந்த அந்த டெஸ்டிங் வரும் பொழுது நம்ம அசைவில்லாமல் உறுதியா இருந்தா பிராமிஸ் நிறைவேறும். ஹல்லேலூயா. கேரக்டரும் மோல்ட் ஆயிரும். ரெண்டும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ரெண்டுமே கிடைச்சிருப்போம். யோசிப்புக்கு அதான் கிடைச்சி. அவனுடைய சஃபரிங் வந்து அவனுக்கு கேரக்டரை கொண்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில இந்த ப்ராமிஸ் வந்து அவன் ஓவர் ப்ராமிஸ் நிறைவேறினது. அந்த சிச்சுவேஷன் அவன் ஓவர் கம் பண்ணனால அவன் ரூலராக மாறினான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னன்னா உங்களை 1000 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னு வச்சிருக்கிறார். வைக்கும் பொழுது நமக்கு கேரக்டர் மோல்டாக நம்ம ட்ரையல் வரும். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், நம்ம வாக்கு தத்துவத்தை பிடிச்சிருக்கிறோமா அல்லது விட்டுறோமா அல்லது நம்ம போயிட்டு அழுதுகிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அழாதே, நீ கண்ணீர் விடாதே. லுக் அண்ட் டு த ப்ராமிஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நினைச்சுப்பாரு. உன்னை வந்து நீ அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார். உன்னுடைய கேரக்டர் மோல்ட் ஆக வேண்டும். உன்னையே நினைக்காத நீ தேவனை நினைச்சுப்பார். அவருடைய வாக்கு தத்துவத்தை நினைச்சுப்பார்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. டெவில் இஸ் டெல்லிங் மீ வை ஐ அம் சோர் அப். இப் த டெவில் இஸ் டெல்லிங் மீ திங் அபவுட் தட் பிசாஸ் வந்து அப்படிமா சொல்லுவாங்க. உன்னை நீனே நினைச்சு பார்த்தீங்கன்னா மலை மாதிரி தெரியும். சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியும். நமக்கு இருக்குது சின்ன பிரச்சனை, ஆனால் நமக்கு பெருசாக இருந்த மாதிரி தெரியும். ஏன்னா உங்களையே நீங்கள் நினைக்கிறதுனால. ஆனால் நம்ம வந்து என்ன சொன்னால் ஸ்கிரிப்சரை நினைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கேரக்டர் ஆண்டவர் மோல்ட் பண்ண. ஆஃப்டர் த ட்ரையல் ஹி வாஸ் ஃபிட் டு ரூல் வித் ஹிம். இதோ அவன் வந்து ஆளுகை செய்வதற்கு அவன் ஃபிட்டாக மாறுறான். எகித்து ஆளுகை செய்யணும்னா அவன் கேரக்டர் மோல்ட் ஆகணும். அதனால் கத்தர் எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடத்தும். யோசேப்பாண்டவர் கைவிடலை. ஹல்லேலூயா. அதனால கத்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த ட்ரையல் முடிந்த பிறகு அந்த ராஜாவே ஆள் வைத்து கூப்பிடும் பொழுது எகித்து தேசம் அனைத்துக்கு அதிகாரியாக மாறினான். எல்லாரும் தண்டனிட்டு பணிந்து யோசேப்பை வணங்கினார்கள். எவ்வளோ அதே போல் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் ஆயிருக்கிறான். இவர்கள் மேல் 2வது வருடத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். எத்தனை பேர் இந்த வசனம் உண்மைன்னு விசுவாசிக்கிறேன்? ஒரு நாளில் இயேசுவோடு நீங்க 1000 வருஷம் ஆளுகை செய்ய போறீங்க. அந்த 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் கிடையாது, 1000 வருஷம் ஆளுகை செய்யறதுக்கு இப்போ நமக்கு சில டெம்டேஷனை கொண்டு வருகிறது. சில ட்ரையல்ஸ் வருகிறது. சில சோதனைகள் வரும் பொழுது நம்ம அதை வந்து வாக்கு தத்துவத்தை அறிக்கையிடுதல் உறுதியாக இருக்க வேண்டும். Walking in the light, வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். ஆமென். ரூத் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது ரூத் வந்து resting in faith, அவள் விசுவாசத்திலே இளைப்பாறி கொண்டிருக்கிறாள். நீ வந்து இளைப்பாறி கொண்டு அவன் எல்லாத்தையுமே உனக்காக செஞ்சிருவான். அதுதான் நகோமி ரூத்துகிட்ட சொல்கிற காரியம்.
அறிக்கையிடல்
உறுதியாயிரு. நீ வந்து கவலைப்படாத, நீ சோந்து போகாத, நீ உறுதியாயிரு. என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ யாரு என்னமாய் முடியும் நமக்கு தெரியாது. கொரோனா வைரஸ் வந்திருக்கு, அது என்னமாய் முடியும்னு நமக்கு தெரியாது. நீ பொறுத்துரு. நீ அது என்னமாய் முடியும் நீ பொறுத்துரு. இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் அவனை இளைப்பாற மாட்டான். நீ இளைப்பாரு, அவன் இளைப்பாற மாட்டான். நீங்க ரெஸ்ட்ல இருங்க, அவர் இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். உங்க லைஃப்ல எல்லாத்தையுமே நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் விசுவாசத்துல இளைப்பாறி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. நீ குழம்பாத, நீ விசுவாசத்துல இளைப்பாறி கொண்டு கத்தர் அதை எப்படி கொண்டு போய் முடிக்கிறார். இந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு போய் முடிக்கிறார். இந்த பிரச்சனையை ஆண்டவர் எப்படி கொண்டு முடிக்கிறார். நீ நம்ம இளைப்பாறி கொண்டிருக்கணும். இளைப்பாறி கொண்டிருக்கும் பொழுது என்ன அர்த்தம்? அப்படியே வந்து என்ன சொல்லிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணுமா? அதான் இளைப்பாறுதலா? இல்ல, கத்தருக்கு காத்திருப்பது. ஹல்லேலூயா. நம்மகிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அந்த இளைப்பாறு நேரத்தில் யோசிக்கணும். See yourself. See your faults. உங்களுடைய தவறுகளை நீங்க பாருங்க. See the rapture coming. அதெல்லாமே நீங்க இளைப்பாறி கொண்டு இதெல்லாமே சிந்திச்சு கொண்டுருங்க. உங்களே குறைகளை நினைச்சு அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எப்படி கிரியை செய்யறாருன்னு அவருடைய வார்த்தையை ப்ராமிஸை தியானம் பண்ணுங்க. அதெல்லாம் செய்துகிட்டே இருக்கணும். அவள் தான் இளைப்பாறி கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு நம்மளை கூப்பிட்டுக்கிடுவார். ஹல்லேலூயா. ராப்சர் அங்க வரப்போகுது, நம்ம ராப்சர்ல பங்கு பெற போகிறோம். ஆமே, நீங்க வந்து ராப்சர்ல போ, நீங்க மேல பறக்க முடியாது, உங்களால அது முடியாது, ரூத்தால முடியாது, ரூத்து தன்னை மீட்டுக் கொள்ள முடியாது. அவர் அது அவளுடைய வேலை கிடையாது, அது போவாசுடைய வேலை. நீ உங்களுடைய வேலை வந்து இளைப்பாறி கொண்டு, அவர் சொன்ன வார்த்தையில இளைப்பாறி கொண்டு, நான் வந்து உனக்காக இன்னைக்கு அந்த நெருங்கிய இனத்தானோடு கூட பேசி உன்னை வந்து சுதந்திர விதமாக விவாகம் செய்து கொள்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையில நீ ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, நீ வந்து உன்னைத்தானே மீட்டுக் கொள்ள முடியாது, நீ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, உன்னுடைய ஜாப் கிடையாது. நம்முடைய ஜாப் ரெஸ்டிங் ஆன் ஃபேத். அவருடைய ஜாப் நம்ம சரீரத்தை மறுரூபப்படுத்தி மேலே கொண்டு செல்வது, அது அவருடைய ஜாப். நம்முடைய கின்ஸ்மேன் ரெடிமேட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே போல நம்மை கவலைப்படுனால ஒரு மலத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால முடியாது. ரெஸ்ட் இன் ஃபேத், ரெஸ்ட் இன் த ப்ராமிஸ். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தில் இளைப்பாறி கொண்டிருங்க, அவர் அதை நிறைவேற்றுவார். எப்படி நிறைவேற்றுவார் நமக்கு தெரியாது, அவர் சீக்கிரமா செய்வார். ஹல்லேலூயா. ஒலிமிக வாசலிலே அங்கே வந்து சாத்தானோடு கூட அங்கே போவாஸ் வந்து அந்த நெருங்கிய அனத்தோடு கான்ஃபரண்ட் பண்ணுகிறார், எதிர்கொள்ளுகிறார். அதனால சாத்தானோடு கூட ஆண்டவர் எதிர்கொண்டு சாத்தானை வழியை விட்டு விலக்கி நம்முடைய தடைகளை நீக்கி போட்டு நம்மை அவர் சேர்த்து கொள்வார், நமக்கு அங்கே சால்வேஷனை கொண்டு வருவார், ரெடெம்ப்ஷனை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் பைபிள் பேட்டர்ன். ஏன் அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறாது? நமக்கு ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? அவர் நேற்று மிந்து என்று மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமே. டோன்ட் வேவர். உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கைகள் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். ஆமே. Let us hold fast the profession of our faith without wavering. அசைவில்லாமல் உறுதியாக இருங்க, ரொம்ப சாலிட்டாக இருங்க. எந்த விதத்தில் கர்த்தர் வந்து நமக்காக கிரியை செய்வார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Confess your profession. Don't worry about it. Rejoicing. நீங்க வந்து அந்த தைரியத்தினாலே, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தினாலே, ரிஜாய்சிங் இன் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் ஹோல்ட் யுவர் ரிஜாய்சிங். உடைய சந்தோஷத்தை இழந்து போகாதீர்கள். கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து போகிறீர்கள். சூழ்நிலைகள் வந்து உங்க சந்தோஷத்தை இழக்க செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க கர்த்தர் மேல கான்பிடன்ஸா இருந்தா நீங்க வந்து உங்க சந்தோஷத்தை இழந்து போக மாட்டீர்கள். ஆமே. ஒரு நாள்ல ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நம்மை கொண்டுள்ள சித்த நிறைவேறி முடிந்த பொழுது, என்னை கொண்டுள்ள சித்த நிறைவேறி முடியும் பொழுது ஆண்டவர் என்னை மகிமேலே ஏற்றுக்கொள்வார். நீரும் அது ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமேலே ஏற்றுக்கொள்வீர். சங்கீதம் 73:24 வாசிக்கிறோம். நம்மை கொண்டு ஒரு பர்பஸ் இருக்கிறது, அது நிறைவேறும் வரைக்கும் சாத்தான் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது நிறைவேறின பொழுது கர்த்தர் நம்மை மகிமேலே எடுத்துக்கொள்வார். இதுதான் நம்முடைய விசுவாசம். காலேபை நம்ம பார்க்கும் பொழுது யோசுவா 14:12 நம்ம வாசித்தோம் என்றால், காலேபை குறித்து வாசிக்கிறோம். 85 ஆச்சு, எனக்கு 40 இருந்து அதே பலம் இருக்குது, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். 12 வாசிக்கலாம்.
மற்றவங்க
கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் நான் அவளை துரத்தி விடுவேன். எனக்கு அந்த மலை தேசத்தை தாரும். எத்தனை வயசுல? 85 சொல்லுகிறோம். அந்த மலை நாட்டை எனக்கு தார். வயசாகி போச்சு, வயசாகி போச்சுன்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா அவன் சொல்றான், 85 எனக்கு அதே பலன் இருக்கு. ஒருவேளை சரீர பலம் குறைமையானாலும் ஆவியில நமக்கு பலன் இருக்குது. எத்தனை பேர் இருக்கு? வயசாக ஆக அதிக பலம் வரும். அந்த மலை நாட்டை தார். எனக்கின் புத்திரல் பிசாசு அங்கே இருக்கிறான். பெரிய பெரிய பிசாசுலாம் இருக்குது. எனக்கின் புத்திரல இருக்கு. நான் அவளை துரத்தி அதை கைப்பற்ற, சத்ருவை துரத்தி தான் நீங்க கைப்பற்றணும். ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா சாத்தா அங்கே இருக்கிறான். அதை சுதந்திரிக்க விடாதபடி அவன் தடை அங்கே இருக்கிறான். அவனை துரத்தினாதான் நீங்க சுதந்திரிக்க முடியும். எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அனுச்சார், கிணறு வெட்ட போனா பூதம் வந்துச்சு இந்த மாதிரி அங்கே என்ன செய்யும் என்றால், நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போனா உடனே பிசாஸ் அங்கே வருவான். நம்ம என்ன செய்யணும்? அது எனக்கின் புத்திரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். இப்போ கொரோனா வைரஸுக்கு உலகமே பயந்துட்டு கிடக்கு. கண்ணுக்கு தெரியாதது மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியானது உலகத்தையே அழிச்சிரும் போல அது இருக்கு. சிபிங் பெரிய உலகத்திலே பெரிய அதிபர் அவர் தான். அமெரிக்காவையே சீனா பீட் பண்ற லெவலுக்கு வந்திருக்கு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு இப்படி வந்து, அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அது நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்ம நிமித்தமா ஆண்டவர் அவங்களுக்கு இறங்கணும். ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டா நம்மளும் பாதிக்கப்பட்ட மாதிரி தான். அங்க இருக்கிற நோய் இந்தியாவுக்கும் வரலாம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதை துரத்த வேண்டும். நம்ம தான் அதை செய்ய முடியும். உங்களுடைய ஜபம் தான் அதை செய்ய முடியும். அங்க காலேப் தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. காலேப் என்ன சொல்லுகிறா, கிவ் மீ த மவுண்டன், நான் அது எனக்கு தாரு, அந்த மலை தேசத்தை எனக்கு தாரு. கத்தர் என்னோடு குரூப் இருந்தா அவங்கள நான் கிக் பண்ணிடுவேன், அவங்கள நான் துரத்திடுவேன். என்ன பிசாசு என்ன தடையில கொண்டு வர முடியும், எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துனால நான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்னு என்ன மேற்கொள்ள முடியாது. அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். தைரியம் இல்ல, பயந்தியன்னா அழுதுட்டு தான் இருக்கணும். வார்த்தையில தைரியம் வேணும், மாம்ச பிரமாண தைரியம் அல்ல. மனசுல தைரியம் கிடையாது. நமக்கு வார்த்தையில தைரியம் இருக்கும் பொழுது சாத்தானை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். நம்ம எல்லாரும் வெட்டிங் சப்பர் எது நோக்கிருக்கிறோம். எல்லா ப்ராப்ளத்துக்கும் அதுதான் தீர்வு. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், உலக வாழ்க்கை ரொம்ப கொஞ்ச காலம்தான். சாபனத்தார் எல்லாருமே ராப்சர்ல போகணும், ராப்சர்ல போகணும் தான் ஆசைப்படுறாங்க. அவனோட சந்திக்கணும், பெரிய பெரிய பிரசங்க எல்லாம் இருக்கிறாங்க பெந்தகோஸ்தல. ஒன்காட பிலீவ் பண்ணா அதை பண்ண முடியல. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுன்னா நம்ம அதை எடுக்க முடியல. தீர்க்க தரிசிய விசுவாசினா விசுவாசிக்க முடியல. அவங்க எப்படி ராப்சர்ல போக முடியும் கர்த்தருடைய வருகையில? சாபனத்து மக்கள் யாரும் போக முடியாது. அப்படியானா ஆண்டவர் ஒரு தீக்கு தேசிய அனுப்பி ஏன் செய்தியை கொண்டு வரணும், ஏன் முத்திரைகளை திறக்கணும், ஏன் அந்த முத்திரைகளை திறக்கணும்? இவங்க அதை பிலீவ் பண்ணாதவங்க எப்படி போக முடியும்? ஆனா நமக்கு வெட்டிங் ஷேப்பர் ஷேர், ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம வார்த்தையில வந்திருக்கிறோம். ஆமே. நம்ம வெளிச்சத்திலே நடக்கிறோம். வெளிச்சமானது போய்கிட்டே இருக்கிறது. நம்ம அதை பின்தொடர்ந்து போகும் பொழுது நம்ம எப்பொழுதுமே வெளிச்சத்தில் இருக்கிறோம். இயேசு ரத்தம் நம்மை சகல பாவனை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளில் நம்ம வெட்டிங் சப்பரில் இருப்போம். இங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கணும் தான் பாஸ்டருடைய விருப்பம். பாஸ்டர் வந்து நல்லது தான் செய்வார், கெட்டது செய்ய மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் நான் கொடுக்குற பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனப்படும். பாஸ்டர் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். பாஸ்டர் எல்லாம் நமக்காக தான் பிரசங்கம் பண்ணுறார், நமக்காக தான் ஜெபிக்கிறார், நம்ம ரேச்சரில் போகணும்னு தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு நீங்க உங்களுக்கு நல்ல மனப்பான்மை தேவை. அதனால பாருங்க, எல்லாம் நம்மளுடைய மினிஸ்ட்ரி அங்கதான் முடிவடைய வேண்டும். இங்க ஆரம்பிச்ச ஊழியம் அங்க போய் முடிவடையணும். மத்திய 8:11,
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள்.
அநேகர் மேற்கிலும் கிழக்கிலிருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ற பந்தி இருப்பார்கள். நம்ம ஆத்மாவை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. முடிவு பெருந்த நல்ல நிற்பனை ரசிக்கப்படுவான். உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகாது. குறைகளை ஆண்டோட்டில் அறிக்கை செய்ய வேண்டும். அதனால் அநேகர் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து வந்து, ஈஸ்டர்ன் கண்ட்ரி அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், உலகத்தை வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் தான் பிரிக்கிறாங்க. நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க, அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரி. அதனால ஈஸ்டர்ன் அநேகர் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து வருவார்கள். நாலு திசைகளிலிருந்து வருவார்கள். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பந்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பர்ல அங்க சேர் போடப்பட்டிருக்கிறது. அந்த சேர்ல உங்க பேர் எழுதியிருக்கு. நீங்க ரேப்சர்ல பங்கு பெறுவங்களா இருக்கும் பொழுது உங்க பேர் அங்கே இருக்கு. அதனால அந்த சேர் நீங்க வந்து உட்காரும் வரைக்கும் வேற யாரும் உட்கார முடியாது. அந்த சேர் எம்டியா தான் இருக்கும். எத்தனை பேர்
விசுவாசிக்கலாம்?
யூ காட் எ சேர் தேர். இது நான் எமோஷனுக்கு சொல்லலை. உங்களுக்கு அந்த வெட்டிங் சப்பரில் ஒரு இடம் இருக்குது. பந்தியில் நம்ம எப்படி நம்ம ஒரு இடத்துல போய் உட்காடுறோமோ, அவன் வந்து இடம் பிடிப்பாங்க. இதுதான் பெரிய கல்யாண மண்டபம் எடுக்கணும். பெரிய கல்யாண மண்டபம் எடுக்கணும்னா பின்னால் வந்து உட்காந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு சாப்பிடே ஓடாது. பேசாமல் வீட்டை பார்த்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உட்காந்து நம்ம சாப்பிடதே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு ஷீட்டு ஷேராக இருக்குது. உங்கள் இடத்துல வேறு யாரும் வந்து உட்கார போகிறதில்ல. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து உட்கார வரைக்கும் அது எம்டியாக தான் இருக்கும். ஆமே. எப்படி பாருங்கள் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ காரியத்தை செய்கிறார். ஏன் அவர் மேல நமக்கு கான்பிடன்ஸ் வருது இல்லை? ஏன் அவரை நினைச்சு பார்க்காம நம்மளையே நினைச்சு பார்க்கறது? யாரை பத்தி நமக்கு என்ன கவலை? மனுஷங்க மாறி போகலாம், மனுஷங்களோட அன்பு குறைவுள்ளது, ஆனா மனுஷங்களை நம்ம நேசிக்கிறோம். நமக்கு கத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஃபைனலா நமக்கு ஒருங்க சீட் இருக்கிறது, ஒரு சேர் இருக்கிறது, வேற யாரும் உட்கார முடியாது. நீங்க ஜாட்டு போனோன்னா அவங்க வந்து நிக்காங்க, பின்னால நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு சேர் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஒன்னாவது பந்தி, ரெண்டாவது பந்தி, மூணாவது பந்தி எல்லாம் கிடையாது, ஒரே பந்தி தான். எல்லாருக்கும் அங்கே சீட் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பேர் அப்படி ரிசர்வ் பண்ண, அது ஆசீர்வாதத்தை நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம எதுக்கு இந்த உலக காரியத்துக்காக கவலைப்படும்? கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கும் பொழுது நம்முடைய ப்ராமிஸ் வேர்டு நம்ம கொடுத்துருக்கிறார். ப்ராமிஸ் வேர்டு என்ன? நீங்க நினைப்பதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தருவார். He will give you more than enough. ஆனால் அந்த நிறைவேற விடாதபடி அது ரொம்ப தடைகள் வரும். ப்ராமிஸ் வேர்டு பாஸ்டர் கொடுத்துருக்கிறார், நியூ இயர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை வந்து நீங்க உங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி சாத்தான் பெரிய ஹிண்ட்ரன்ஸ் கொண்டு வரும் பொழுது நீங்க அதை பார்க்காதபடி நீங்க ப்ராமிஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல அது நிறைவேறும். சாத்தான் வந்து பெரிய ஹிண்டரன்ஸ் கொண்டு வருவோம், அந்த வசனம் வந்து அறவே நிறைவேறாது. பாஸ்டர் ஒரு எமோஷனலா சொல்லிட்டு போயிட்டார், ஜனங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போயிட்டார், பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார், ஆனா அது நிறைவேறக்கு சான்ஸ் இல்லையே. அது சொன்னதுல இருந்து எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வருது. நீங்க பிராமிச மறந்துருவீங்க, உடனே பிராமிச மறந்து உங்களையே நினைப்பீங்க. நீங்க தான் முக்கியத்துவம், உங்க வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க பிராமிச பாருங்க, உங்களை பார்க்காதீங்க, பிராமிச பாருங்க. அங்க சாத்தானை நீங்க பார்க்காதீங்க, அவன் தடைகளை கொண்டு வந்திருக்கிறான். எனக்கின் புத்திரளை நீ துரத்தி ஆக போயிட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். த ப்ராமிஸ் வில் கம் டு பாஸ் இன் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அதை நீங்க உறுதியா பிடிக்கும் வரைக்கும். சாராள் வந்து ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எப்ரேயர் பண்ணோன்னா அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? பை ஃபேத் சாரா கன்சீவ் ஸ்ட்ரென்த், கன்சீவ் சைல்டு, ரிசீவ் ஸ்ட்ரென்த் டு கன்சீவ் சைல்டு. சாரா பை ஃபேத் சாரா ரிசீவ் ஸ்ட்ரென்த் டு கன்சீவ் சைல்டு. சாராள் வந்து என்ன சென்றால் விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவளுக்கு என்ன வயசு? 90 வயசு. 90 வயசான ஒரு பாட்டி வந்து கோல் இல்லாம நடக்க முடியுமா? கோல் இல்லாம சாரால் நடக்க முடியுமா? கோல் இல்லாம சாரால் நடக்க முடியாது. ஏன்னா 90 இயர்ஸ் ஆகிவிட்டது. அவளுக்கு நடக்கணும்னா கோல் தேவை, அல்லது படுத்த படுக்கையாதான் கிடக்கணும். அப்படி கோல் உண்டி நடக்கிற அந்த கிராண்ட் மதர் இதா என்ன சொல்றால், ஆண்டவர் ப்ராமிஸ் அவ எப்படி பிலீவ் பண்ணா? ஆனா எப்ரேயர் 11:11 என்ன சொல்லுது? பை ஃபெய்த் சாரா ரிசீவ் ஸ்ட்ரென்த் டு கன்சீவ் சைல்டு. ஹல்லேலூயா. நிறைவேறிட்டு. அது எப்படி சாத்தான் பாருங்க, அவ்வளோ பெரிய நம்ப முடியாதபடி செய்கிறான். அவளை கோலுண்டி நடக்க வேண்டிய ஒரு அந்த ஏஜ், கோல் இல்லாம வெளியே நடக்கவும் முடியாது. அப்படியாப்பட்டவ வந்து இது ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தார் என்றால் அங்க அவளுடைய பாடியை சேஞ்ச் பண்ணி அவளுக்கு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றினா. அப்படியாப்பட்ட கர்த்தரை நீங்க தியானம் பண்ணா, அந்த மாதிரி தியானம் பண்ணா, அந்த மாதிரி கன்ஃபஸ் பண்ணா, ஏன் அந்த வார்த்தை கிரியை செய்ய? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை படமிட்டது. ஆமே. நம்மளாம் ஜெபம் பண்ணலாம்.